நீங்க ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்துல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல கடவுளை சேவிக்கிறதுக்காகத்தான் கடவுள் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். இல்லனா ரட்சிக்கப்பட்டுட்டு இந்த உலகத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, வி ஆர் சேவ்டு டு சர்வ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நம்ம சேவை செய்வதற்காக ரட்சிக்கப்படுகிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு கடவுள் வந்து நமக்கு இந்த உலகத்துல ஒரு ஆயுசு கொடுக்கறது வந்து யாஸ் எ பர்பஸ், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஆயுசு, இந்த அனுபவம், இந்த தாளந்த எல்லாம் கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா, அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அது இல்லாம, அந்த பர்பஸ் இல்லாம இருந்துச்சுன்னா, வி கேன் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு ஹெவன். பேப்டிசம் எடுத்தவொன்னே நேரம் அப்படியே எலியா மாதிரி ஹெவனுக்கு நம்ம போயிடலாம். ஏன் இந்த உலகத்துல வைக்கிறாரு? யாஸ் எ பர்பஸ். நம்ம ஒவ்வொருத்தரையும் கடவுள் வந்து பிரத்யேகமா வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்கார் இல்லைங்களா. நம்ம வித்தியாசமானவங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கோம்? நோ. நம்ம கேரக்டர் வித்தியாசம், நம்மளுடைய பாடி வித்தியாசம், நம்மளுடைய நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய வீக்னஸ், நம்முடைய ஸ்ட்ரென்த்ஸ், எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இப்படி இருக்கிற நாம் வந்து ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் கேட்டிருக்கீங்களா? நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? கடவுள் ஏன் என்ன இப்படி பண்ணியிருக்கிறாரு ஏன் தெரியுங்களா? அவருடைய காரியத்துக்கு நம்மள மாதிரி ஒரு ஆள், நம்மளுடைய குணாதிசயம், நம்மளுடைய அனுபவம், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ், வீக்னஸ் எல்லாம் கலந்த நமக்கு அவருடைய ராஜ்யத்தில் ஒரு வேலையை வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? எக்ஸாக்ட்லி ஆஸ் எ ஜாப் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிரத்யேகமான ஒரு காரியத்தை அவருடைய ராஜ்யத்தில் வச்சிருக்கார். அந்த வேலை நம்ம மாத்திரம்தான் செய்ய முடியும். இந்த மாதிரி பறந்து, இந்த மாதிரி வளர்ந்து, இந்த மாதிரி அனுபவம், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் சந்தித்து வந்த இந்த ஆள் தான் அதை செய்ய முடியும்ன்றதுக்கு அந்த பிரத்யேகமா கடவுள் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வர்றார். நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவர் ஒரு வேலைக்காக நம்மள வச்சிருக்கிறார். ஏன்னா நம்மள மாதிரி ஆள் தான் கரெக்டா அதுக்கு செய்ய முடியும் இந்த உலகத்துல. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? யாஸ் எ பர்பஸ் ஃபார் அஸ், யாஸ் எ ஜாப். ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது, ஏன் எனக்கு இவ்வளவுதான் இது அது இதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, எக்ஸாக்டா நம்ம தான் அந்த வேலையை செய்யும்படிக்கே ஒரு காரியத்தை நமக்காக இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற பெரிய காரியம் என்னன்னா, அந்த நோக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செய்யறது தான் ரொம்ப பெரிய முக்கியமான காரணம். ஏன் கடவுள் எனக்கு ஆயுசு கொடுத்து இந்த உலகத்துல வச்சிருக்கிறார், அது அதை கண்டுபிடிச்சு செய்வது ரொம்ப அவசியம். அது செய்யற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில திருப்தி, சமாதானம், நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட்னுவாங்க, ஏன்னா ஃபுல்ஃபில்டா இருக்கு, ஏன்னா ஒரு திருப்தியா இருக்கிறது, வாழ்றதுக்கு சார்த்தகமா இருக்கிறதுன்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரவே முடியாது. கடவுள் என்ன என்னத்துக்கு இந்த உலகத்துல வச்சிருக்காரோ அது செய்யற வரைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மள பராமரிப்பு, நம்ம சொந்த மனசாட்சி, ஏன் கடவுளே கூட நம்மள துரத்திட்டு வந்து நிம்மதி இல்லாம தான் நம்ம வாழ்க்கை இருக்க முடியும். ஏன் கடவுள் நம்மள வச்சிருக்காருன்றத அறிந்து நம்ம செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோங்க. இல்லனா வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யம், அதை பரப்புவதற்கு, அதை வளர்க்குவதற்கு நம்ம ஒரு பங்கு வைக்க வேண்டியதா இருக்கிறது. நம்மள மாதிரி ஒரு ஆள் வைக்க வேண்டியதா இருக்கிறது. அது ரெண்டு காரியத்துல நம்ம வேலை இருக்குங்க, ரெண்டு விஷயத்துல. ஒண்ணு வந்து சபையில ஒண்ணு. ஏன் இத்தனை சபைகள் இருக்கு, இத்தனை ஊருங்க இருக்கு, அங்கையெல்லாம் விட்டுட்டு நம்மள உங்களை ஏன் இந்த சபைக்கு தான் கடவுள் கூட்டு வந்து இங்கதான் வச்சிருக்கணும்? ஏன்னா இங்க ஒரு வேலையை அவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். இல்லன்னா இங்க கூட்டு வரமாட்டாரு, வேற எங்கேயா கூட்டு போயிருப்பார். புரியுதுங்களா? இங்க ஒரு வேலையை பிரத்தி உங்க நீங்க தான் அதை செய்ய முடியும்ன்ற மாதிரி வச்சிருக்கிறார். கிரேஸ் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்ல அட்டன் பண்றவங்க எல்லோருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, கடவுள் வச்சிருக்கிறார். இன்னொரு வேலை என்னன்னா, உலகத்துல சபையில ஒரு வேலை, உலகத்துல ஒரு வேலை வச்சிருக்காரு. உலகத்துல என்ன, கிறிஸ்துவ அறியாத, தேவன் அறியாத, பயங்கரமா நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிற ஒரு உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை உங்க வாழ்க்கை மூலமா, வாயின் மூலமா நீங்க வெளிப்படுத்தணும், ஒரு சாட்சியை நீங்க வெளிப்படுத்தணும். திஸ் இஸ் த டூ ஒர்க். எல்லோருக்கும் இருக்கு அந்த வேலை. நம்ம ஏன் அந்த வேலையை செய்யாம இருக்கிறோம்? திருப்தி இல்லாம வாழ்ந்துருவோம், பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துருவோம் கூட, ஆனா அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கடவுள் என்ன இந்த உலகத்துல வைத்திருக்கிற ஒரு வேலையை நான் செய்யாம காலத்தை கடத்தி கொண்டு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுங்கள் மனசுல இருக்கக்கூடிய சாக்கு போக்குகள், எக்ஸ்கியூசஸ், நம்ம மனசுலயே நம்மளே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் சாக்கு போக்குகள். என்ன சாக்கு போக்குகள்? இவ்வளவு பெரிய வேலையை கடவுள் நமக்கு வைத்திருக்கிற போது ஏன் நம்ம செய்ய மாட்டேன்றோம்? ஒருத்தர் சொன்னாரு, சாத்தா மனிதர்களை இந்த உலகத்துல ஒரு தூங்க வச்சு, ஒரு தாளாட்டு பாடி தொட்டியில தூங்க வச்சு தாளாட்டு பாடி அவங்களை யூஸ்லெஸ்ஸா, கனி இல்லாத மாதிரி, பிரயோஜனம் இல்லாத மாதிரி செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தாளாத்து தொட்டி தான் சாக்கு போக்கு. சாக்கு போக்குலயே அவங்களுக்கு அவங்க மனசுலயே அவங்க எக்ஸ்கியூசஸ் கொடுத்துக்கிட்டு அவங்களை என்ன பண்ண வைக்கிறான், இ மேக்ஸ் தம் ஸ்லீப். நல்லா தூங்கி தூங்கி உன் டைம வேஸ்ட் பண்ணு, நல்லா தூங்கி தூங்கி உன் ஆயுச வேஸ்ட் பண்ணுன்னு சாத்தா மனிதர்களுக்கு செய்யறான். ஒரு பெரிய டிஎல் மூடி அப்படின்ற ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது ஏன் நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கணும்? மோசையுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு வரோம், நம்ம சொல்ற மாதிரி அவரும் எக்ஸ்கியூசஸ் சொல்றாரு. கடவுளுடைய பரம அழைப்பு நேரா வருது, நம்ம சொல்ற மாதிரியே தான். என்ன ஃபர்ஸ்ட் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, இங்கிலீஷ்ல செல்ஃப் ஆக்கியபேஷன் வாங்க, என்னன்னா என்னிலேயே முழுகி இருக்கிறது, என் வாழ்க்கை, என் குடும்பம், எந்த விட்டு வேற எண்ணமே எனக்கு இல்லை, கடவுளுக்கு எதோ செய்யறான்றதே இல்லை, நான் எம்மாத்திரம், நான் ஒரு ஆட்டு மேய்க்கிறவன், நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன தகுதி இருக்கிறதா அப்படின்ற ஒரு சாக்கு போக்கு. எனக்கு என்ன தகுதி, நான் ஒரு எவ்வளவு மோசம், எனக்கு தகுதி இருக்கிறதான்ற மாதிரிதான். ஊவா மை லார்ட், நான் யாரு? நமக்கும் அப்படித்தானே நிறைய காரியங்களை ஏங்க கடவுளுக்காக நம்ம செய்யறது, ஏதாவது எடுத்து செய்யுங்கன்னா என்ன சொல்றது நம்ம சாக்கு போக்கு, நான் யாரு, நான் எல்லாம் போய் செய்ய முடியுமா? புரியுதுங்களா? நான் ஒரு எவ்வளவு பெரிய பாதகன், நான் ஒரு பாவி, உண்மையான அந்த எண்ணம் இருக்கிறது இல்ல. ஆனா ஏதாவது வேலை செய்யறதுக்கு அதை ஒரு சாக்கு போக்கா சொல்லிட வேண்டியது, உண்மையா அந்த தாழ்மை இருக்கிறது இல்ல, நான் பெரிய பாவி. யார் தான் பாவி இல்ல? யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து பாவிகளை தான் பயன்படுத்துறார், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவிகளை தான் பயன்படுத்துறார், ஹி யூஸஸ் சின்னர்ஸ், பாவிகளை தான் பயன்படுத்துறார். உலகத்தில் பைத்தியக்காரர் என்பதை தான் கடவுள் பயன்படுத்துறார், உலகம் பைத்தியக்காரர்ன்றது நினைக்கிறத தான் எடுத்து ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு அவர் பயன்படுத்துறாருன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அதனால அது ஒரு சாக்கு போக்கா இருக்க முடியாது. ஒரு விதத்துல சொன்னா நம்ம ஒண்ணுமே இல்லாதது ரொம்ப நல்லதுங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களதான் கடவுள் பயன்படுத்துவான்னு போட்டிருக்கு. நான் யாரு, ஐ எம் யூஸ்லெஸ், எனக்கு ஒன்னும் தெரியாதே, ஓகே நான் என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ ஆர் த ரைட் பர்சன். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி அதான், கடவுள் வேலைக்கு ஆளை எடுக்க போறாரு. நீ ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறியா? கரெக்ட், காட் இஸ் கோயிங் டு செலக்ட் யூ. உன்னை பத்தி அந்த எண்ணம் உனக்கு இருக்கிறதா? ரைட், நமக்கு என்கரேஜிங்கா இல்ல, என்ன போய் கடவுள் யூஸ் பண்ண போறாரா, நான் ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன்னு, தட் இஸ் வெரி என்கரேஜிங் இல்லைங்களா? காட் இஸ் கோயிங் டு யூஸ் நோபடி, பலவீனமானவர்களை தான் அவர் யூஸ் பண்ண போறாரு. நம்ம எவ்வளவு பிரயோஜனம் இல்லாம நினைக்கிறோமோ, காடுடைய யூஸ்ஃபுல்னஸ்க்கு அவ்வளவும் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி அவர் ரெண்டாவது சாக்கு போக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு ரெண்டாவது? நீர் யார்? உங்க பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு அறிவு இல்லையா கடவுளை பத்தி. நான் போய் இயேசுவை பத்தி போய் சொல்ல போனேன்னா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படியே ஸ்டன்னா நான் நின்றுடுவேன், ஸ்டாச்சு மாதிரி. என்ன ஆகுறது, யாராவது எனக்கு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம சாக்கு போக்கு சொல்றது இல்ல. வை டோன்ட் வி கோ அண்ட் டாக் டு பீப்புள், ஏன் நம்ம போய் சொல்றது இல்ல ஜனங்களுக்குன்னா, ஒரு காரணம் என்னன்னா, நமக்கு தெரியாத ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அது ஒரு சாக்கு போக்கே இல்ல. நம்ம பதில் சொல்றதுனாலதான் அவங்க வரப்போறது இல்ல. இன்னொன்னு கூட நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு தேவன் வந்து நான் அவருடைய அவரை பத்தி எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிட்டு தான் நான் போய் அவரை பத்தி சொல்லுவேன்னா நம்ம ஆயுசு முழுவதுமா சொல்ல மாட்டோம். ஏன்னா அவரை பத்தி நம்ம முழுசா அறியவே முடியாது, சில கேள்விகளுக்கு நம்ம பதிலே தெரியாது, நம்ம புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். புரியுதுங்களா? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு போய் சொல்லலாம், சில காரியம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போலாம். அவரை பத்தி இன்னும் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவர் பெரிய தேவன், எல்லாமே தெரிஞ்சதான். நம்ம எல்லாம் பதில் கொடுக்கறதுனால வந்துட போறது இல்லைங்க, எத்தனையோ பேருக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டாலும் வர்றது இல்ல, பதில்னால அது ஒரு சாக்கு போக்கு. இன்னொன்னு என்ன பாக்குறோம், கடைசி மூணாவது என்ன சொல்றாரு, நம்ப மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளா தாங்க சொல்றது. ஏங்க சுவிசேஷ வேலை நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஸ்லாக்கியம், கர்த்தாவின் ஊழியம் என் பாக்கியம் என் ரம்யம், அதெல்லாம் நல்லா பாடுறோம் நம்ம, அது ஏங்க நம்ம செய்யறதுல, ஏன் தெரியுங்களா? இந்த சாக்கு போக்கு, நம்ப மாட்டாங்க போய் சொன்னா, நம்ப மாட்டாங்க, வாயே துறக்கிறது இல்ல, நம்ப மாட்டாங்க. ஏன்? இந்த ஏரியா எடுத்தீங்கன்னா ஃபுல்லா முஸ்லிம் ஏரியா, நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? அவங்க நம்ப மாட்டாங்க. எங்க ஏரியா எடுத்தோம்னா ஃபுல்லா பாரம்பரிய இந்து ஏரியா, ஃபுல்லு கணேஷா பெரிய ஸ்டாச்சு வச்சிருப்பாங்க, இப்பதான் ஒரு கோயில கட்டி முடிச்சாங்க, ஃபுல்லு ரவுடிங்க, ஃபுல்லு சுத்தி பார்த்தோம்னா பயங்கரமான ஆளுங்க. அவங்க கிட்ட போய் இயேசு கிட்ட ஏதாச்சும் சொன்னா பிடிச்சா ரொம்ப எதிர்ப்பு இருக்கிறது. நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? சாக்கு போக்குகள், அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க, நம்ம எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம் பாருங்களேன். இன்னொரு சாக்கு போக்கு, நான் அவ்வளவு ஜனங்க கூட பழகிறது இல்லைங்க, அவ்வளவு பேர்கிட்ட பேசுறது இல்லைங்க, அது ஒரு சாக்கு போக்கு. எனக்கு அவ்வளவு பிஸி நான், எனக்கு டைம் இல்ல. நம்ம சர்ச் ரொம்ப சின்னது, பெரிய சர்ச்சா இருந்தா அப்ப தெரியும் எவ்வளவு செஞ்சிருவோம்னு. அது ஒரு சாக்கு போக்கு, உண்மையா இல்ல அது, தெரியுங்களா? நம்ம சர்ச் ரொம்ப பெரிய பிரபலமான சர்ச்னா நிறைய பேரை கூப்பிட்டுருவோம், கூப்பிடவே மாட்டீங்க. இப்ப கூப்பிடாதவங்க அப்பவும் கூப்பிட மாட்டீங்க. இதெல்லாம் சாக்கு போக்கு, நம்மளுடைய கடமையை செய்யறதுக்கு சாக்கு போக்கு. நம்ம ரொம்ப சர்ச் சின்னது, வேற என்ன சாக்கு போக்கு இருக்கு? நீங்க யோசிக்கலாம், எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நம்ம சர்ச் சின்னது, நம்ம பெரிய லொகேஷன்ல இல்ல, ரொம்ப தூரம் இருக்கிறாங்க, வரமாட்டாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது. நம்ம தமிழ் இல்லையா, அவங்களுக்கு அவ்வளவு புரியாது. நம்ம கனடால ஹிந்தியில பேசணும்னா புரியாது. இந்த மாதிரி நிறைய நம்ம வச்சிருக்கோங்க, பசங்க வரமாட்டாங்க அப்படி நீங்க யோசிச்சுக்கலாம். இந்த மாதிரி மனசுல எத்தனையோ சாக்கு போக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுறோம், வாய துறக்கிறதே இல்ல. அதான் நம்ம செய்யறது, வாய துறக்கிறதே இல்ல. ஆனா நம்ம ஒண்ணு மறந்துடுறோம், இந்த ஊழியத்தை, இந்த காரியத்தை செய்ய சொல்லக்கூடிய கர்த்தர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா? அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி ஏரியா இதுன்னு? அவருக்கு தெரியாதா அவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்கன்னு? நம்மளை விட அவருக்கு தெரியும் இல்லையா அவங்க நம்புவாங்களா இல்லையா? அவங்க எவ்வளவு வணங்கா கழுத்து உள்ளவங்க, எவ்வளவு திருந்தாதவங்க, எவ்வளவு விக்கிறாங்க, நம்மளை விட அவங்கள பத்தி அவருக்கு தானே தெரியும். அவர் போய் போன்னு சொல்லும் போது அவர் பராமரிப்புல நம்மள அந்த இடத்துல வச்சு போய் அந்த வேலையை செய்யன்னு சொல்லும் போது அவருக்கு தெரியாதா? அதை நம்ம மறந்துடுறோம், புரியுதுங்களா? அவருக்கு தெரியும், இன்னோஸ். அதனாலதான் நம்மள அனுப்புறாரு. நம்ம போய் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நம்புறது இல்லைன்னா நம்பிக்கை எப்படி வரும், விசுவாசம் எப்படி வரும்ன்றாரு? கேள்வினால் விசுவாசம் வரும். நீ சொன்னாதானே நம்ப முடியும் அவங்க, நீ வாய் திறந்து பேசினாதானே. எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் நம்ம, யோசிச்சு பாருங்க, எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் உங்ககிட்ட சொல்லணும்னு விரும்புறோம், நாங்க இந்த மாதிரி போறோம், இந்த வாய்ப்புல இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எத்தனை வாட்டி சொல்லிட்டு நம்ம பாத்துருக்கிறோம். நம்ம சொல்றதே இல்லை, நம்ம வாயை அடிச்சிடறோம். யோசிச்சு பாருங்களேன், சொன்னாதானங்க நம்புவாங்க. அந்த வார்த்தையினாலதான் விசுவாசம் வரும். நம்ம வாய திறக்கல நம்ப மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? புரியுதுங்களா? டசன்ட் ஹேவ் எனி லாஜிக். அதுதான் ஒரு முட்டாள்தனமா நம்ம வாயை முடிக்கணும். அது ஒரு சாக்கு போக்கு மோசே சொன்னதையும் நம்ம பாக்குறோம். சரி, அடுத்ததாக நம்முடைய பிரச்சனை என்ன? யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன என்னுடைய வாழ்க்கைய நான் ஆராய்ந்து பாக்குறேன். என்னுடைய பிரச்சனை என்ன? என்னுடைய பிரச்சனை வந்து மத்தவங்க நம்ப மாட்டாங்கன்றது இல்ல, இல்ல எனக்கு பெரிய பேச்சு திறமை இல்ல, எனக்கு இல்ல எனக்கு அவ்வளவு தெரியாது, நான் எவ்வளவு என்ன பெரிய பாவின்ற உணர்வு எல்லாம் இல்ல பிரச்சனை. பிரச்சனை வந்து நம்ம எனக்கு மனசு இல்ல. நீங்க சொல்லிட்டீங்களா, உண்மையா அந்த இதை செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்ல. கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஏன்னா எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு நம்ம உணர்ந்தோம்னா, இன்னைக்கு நான் இந்த மகனை காப்பாத்தி நான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியலன்னா நரகத்துக்கு போவா, இந்த ஆத்மான்றத பொறுப்பை நம்ம உணர்ந்தோம்னா, அப்படிப்பட்ட பொறுப்பு பெரிய பொறுப்பு மேல இருக்குன்னு நம்ம உணர்ந்தோம்னா, நம்மள அது என்ன செய்யும் தெரியுமா? நம்மள என்ன செய்யும் தெரியுங்களா? கடவுள் உங்க பிரத்யேகமா உங்களுக்கு ஒரு பரம அழைப்பை கொடுத்திருக்காரு. மோசேக்கு கூப்பிட்ட மாதிரி உங்களையும் கூப்பிடுறாரு. சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கிறவங்கள நீங்க உணர்ந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்களை கடவுள்கிட்ட நெருங்கி கடவுள்கிட்ட விரட்டும். கடவுள் மேல சார்ந்து இருக்க ரொம்ப செய்யும். கடவுள்கிட்ட ரொம்ப ஜெபிக்கிறதுக்கு செய்யும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு, நான் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல, கடவுளுக்காக ஒரு சாட்சியா ஒரு ஒளியா இருக்கிறேன்னா கடவுளை நாட செய்யும். பைபிள நிறைய படிக்க செய்யும். ஜபம் ரொம்ப செய்ய சொல்லும். கடவுளுக்கு தேடி அவர் என் கூட இருக்கணும், அவர் என்ன நடத்தணும்ன்ற ஒரு கடவுளோடு அருகாமையில் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை தள்ளும். ஏன்னா அவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால நமக்கு அதை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, அப்படி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஈஸியா கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துருவோம், ஒரு ஈஸியா சபைக்கு வருவோம், ஒரு குளிரம் இல்லாம அனலம் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்கிறது பாஸ்டர் வரும்போது சொல்லிக்கலாம், ஆமா ஜபம் பண்றவங்க நாம சொல்லிக்கலாம், டெய்லி கர்த்தரை தேடுறது, அவருடைய வல்லமை என் கூட இருக்கணும், அவருடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும். நான் இன்னைக்கு வேலைக்கு போகும்போது, உலகத்துக்குள்ள போகும்போது கர்த்தரின் வாய் மூலமா மத்தவங்களுக்கு பேசணும், பேசி அவங்களுக்கு ரட்சி, அந்த மாதிரி கடவுள்கிட்ட நெருங்கி வாழ்றோம். அதை உணர்ந்தோம்னா அப்படித்தான் வாழ்வோம் நம்ம. ஆனா உணர்றது இல்ல நம்ம, ஒரு குளிரா இல்லாம அனலா இல்லாம இஷ்டம் தான் ஜபம் பண்றது, இஷ்டம் தான் பயில் படிக்கிறது, அப்படி ஒரு வாழ்க்கைய ஆயுச வாழ்ந்துகிட்டு பழகிட்டு வந்துட்டோம். அதனால சாக்கு போக்கு சொல்லிடலாம், அப்படிதாங்க ஆயிட்டோம் நம்ம. அது உண்மையா, அதனாலதான் சாக்கு போக்கு வந்துருது. ப்ராப்ளம் வந்து உலகமே இல்ல, உலக பாரம்பரியம் இல்ல, உலகம் அவிசுவாசத்துல இருக்குன்னு இல்ல, ப்ராப்ளம் வந்து எனக்குள்ள. நம்ம எப்போ அதை உணர்றோமோ, என்னுடைய சாக்கு போக்கு கர்த்தர் விரும்புற அளவுக்கு அவருக்கு சாட்சியா நான் வாழணுமே, அவர் என் மூலமா பேசணுமே, இன்னைக்கு எந்த ஆத்மாக்கள் வரப்போதோ நான் எல்லாருக்குள்ளயும் சாட்சியா வாழணுமே, கடவுளுடைய வசனம் அதிகமா அறியணுமேன்ற ஒரு ஆர்வம், ஒரு பொறுப்பு உணர்வோடு ஒரு சாட்சியா வாழ்றதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாம நம்ம என்ன பண்றோம், சாட்சிகளுக்கு பின்னாடி ஒளிந்து கொள்ளுகிறோம். ப்ராப்ளம் நம்ம கிட்ட தான், உலகத்துக்கிட்ட இல்ல. அதை நம்ம உணரணுங்க. சரி, அடுத்த ரெண்டு சாக்கு போக்குகளை நம்ம வேகமா பார்த்து முடிப்போம். ரெண்டு என்ன சொல்றாரு, 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி முயற்சிய பார்க்கலாம். யாத்திராமோ 4:10 வசனம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் தமது அடியோனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அவருடைய தேர்ட் எக்ஸ்கியூஸ் என்ன சொல்றாரு, ஆண்டவரே என்னால அவ்வளவு பேச முடியாது, ஆண்டவரே நான் எம் நாட் அப்படியே பெருசா அடுக்கு போட்டுக்கிட்டு என்னால அப்படியே பேசி எல்லாம் மாத்திர முடியாது, எனக்கு பேச்சு அவ்வளவு வராது, அவங்கள மாதிரி பாஸ்டர் பேசுற மாதிரி அவங்க பேசுற மாதிரி என்னால பேசவே முடியாது, ரெண்டு வார்த்தை கிரவுட்ல கிட்ட பேசணும்னு அப்படியே பயந்துருவேன் நான், என்ன நினைச்சுக்கிறது இல்ல, நம்ம பேச்சு எனக்கு வராது. திக்குவாயன், சில பேர் திக்குவாயா பேசுவாங்க தெரியுங்களா, இழுத்து இழுத்து அந்த மாதிரி திக்குவாயன் அப்படின்னு. அது அவருடைய நெக்ஸ்ட் சாக்கு போக்கு, அவருடைய உடம்புல இருக்கிற குறைய அவரு ஒரு சாக்கு போக்கா சொல்றாரு, என்னால பேச முடியாது. ஏன்னா எகிப்து கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேச்சு திறமையில அசைச்சு விழுங்கிருவாங்க நம்மளே, அந்த கோர்ட் ஈஜிப்சியன் கோர்ட்ல எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் பயங்கரமா பேசுவாங்க. அந்த கோர்ட்டுக்கு போய் நான் போய் பெருசா அவங்களுக்கு ஈக்குவலா பேசணும், அவங்களுக்கு மேல எல்லாம் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாது, எனக்கு பேச்சு திறமை இல்லை. நீங்க எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க எனக்கு பேச்சு திறமை இல்லை, ஆமா நீங்க நினைச்சிருக்கீங்களா எனக்கு பேச்சு திறமை இல்லை அப்படின்னு. அது ஒரு சாக்கு போக்கு நம்மளுக்கு, எனக்கு பேச்சு திறமை இல்லை, நான் ஒரு ஏதாவது எனக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு, அது மாதிரி எனக்கு உடனே உடனே எல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லைங்களா. இது ஒரு சாக்கு போக்கா நம்ம சொல்றது இல்ல, யோசிச்சு பாருங்க எத்தனை வாட்டி நம்ம சொல்லி இருக்கிறோம், எனக்கு இதே மாதிரி உடம்புல இருக்கிற குறைகள், என்னால பேச முடியாது ஆண்டவரே, எனக்கு அந்த குறை இந்த குறை, எனக்கு படிப்பு அறிவு இல்லை, எனக்கு வயசாயிருச்சு. உண்மையாவே நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாங்க, தப்பா சொல்லல, உண்மையாவே சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு குறை இருக்கலாம், ஹேண்டிகேப்பா இருக்கலாம், அதெல்லாம் இது ப்ராப்ளமா இருக்கலாம் சில பேருக்கு. ஆனா கடவுள் அதை எக்ஸ்கியூஸா ஏத்துக்கிறது இல்ல, அதைத்தான் இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். கடவுள் அதை எக்ஸ்கியூஸா ஏத்துக்கிறது இல்ல, பாருங்களேன் அதை பத்தி இன்ட்ரெஸ்டடாவே இல்ல. அவரு சொல்ற பதில் கூட எப்படி சொல்றாருன்னா, பாருங்களேன் கடவுளையே பழி போடுற மாதிரி, ஆண்டவரே இது வரைக்கும் என் ட்ராக் ரெக்கார்ட்ல என் லைஃப்லயே நான் நல்லா பேசின ஹிஸ்டரியா இல்ல, இது வரைக்கும் எங்கேயோ நல்லா பேசினேன் இல்ல, இப்போ நீ வந்து என்ன பார்த்து பேசின பிறகும் உன்னுடைய காட்சி பிரகாச காட்சியும் என்ன ஒன்னும் பெருசா மாத்திரல, எனக்கு அந்த திக்குவாய் இன்னமும் இருக்கிறது, அதான் ஒரு காரணமா அவர் சொல்றார். அப்படித்தானே சொல்றார் அந்த வசனத்துல பாருங்களேன், நீ வந்து பேசின பிறகும் எனக்கு அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு அவரு கொடுக்கற பதில் என்னன்னு பாப்போம். 11, யாராவது ஒருத்தர் சத்தமா படிங்க.
அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா.
என்ன பதில், வண்டர்ஃபுல் ஆன்சர், அதிசயமான பதில். மனுஷன ஊமை செவிடு, அவனுக்கு பேச வராது, இவனுக்கு அது வராது, இவனுக்கு இவ்வளவுதான் திறமையான உண்டாக்குனவரே யாருப்பா, நான் தான். மோசே நான் உன்னை போ சொல்றேன், நீ போ சொல்லும் போது உனக்கு என்ன தடைகள் வரும், என்ன தடைகள் இருக்கும் எனக்கு தெரியும்னு மாத்திரம் இல்ல, அந்த தடைகளை ஏற்படுத்தினவரே நான் தான்யா, உனக்கு திக்கு வாயா வச்சிருக்கிறதே நான் தான்ற. பாருங்களேன் அவர் பதில் அதான், உன்னை செலக்ட் பண்ணதே அதுக்கு தான்ன்றார், உன்னை யூஸ் பண்றதே அதுக்கு தான். நீ நல்லா பேச்சு திறமையா இருந்தா உன்னை ஒருவேளை யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். நான் பேச்சு திறமையினால யாருமே ரட்சிக்கப்பட போறதில்லை. ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா கடவுள் நியமித்திருக்கணும் அவர் ரட்சிக்கப்பட போறான்னு ஒண்ணு, ரெண்டாவது கடவுளுடைய வல்லமை வேலை செஞ்சாதான். பேச்சு திறமையே கடவுள் பயன்படுத்துறது இல்லைங்க. ரொம்ப நல்லா பேசினாருன்னு வேந்தா நம்மளை பத்தி சொல்லிட்டு போலாம், அவன் ஆத்மா தொட்டு ரட்சிக்கப்படுறது பேச்சு திறமையினாலேயே இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிறோங்களா, அதாங்க பதில். நமக்கு பேச வராதுன்னு போய் சுவிசேஷம் வேலையை நான் செய்ய மாட்டேன்றது வந்து ஒரு பெரிய சாக்கு போக்கு. ஏன்னா கடவுள் வந்து பேச்சு திறமையை பயன்படுத்துறது இல்லை. எனக்கு சுவிசேஷம் சொன்னவர் வந்து அவருக்கு மலையாளமும் சரியா பேச வராது, இங்கிலீஷும் சரியா பேச வராது. நான் எப்படிதான் அவர்கிட்ட பேசுது, அவர் மதர் டங்கும் மலையாளம், இங்கிலீஷும் அவர்கிட்ட பேச வராது. எனக்கு முதல்ல இயேசுவை பத்தி கேம்பஸ் கூட்டத்தில் சொல்லிக் கொடுத்தவர், அவர் வந்து கஷ்டப்படுவேன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நான் ஒரு 10 நிமிஷம் கஷ்டப்படுவேன். அவரு தான் என்னை கிறிஸ்துவிட்டே கொண்டு வந்தார். வீட்டுக்கெல்லாம் தேடின்னு வருவாரு, திருப்பி திருப்பி ஃபாலோ அப் பண்ணுவார். என்னப்பா எப்படி இருக்கிற, ஒரு 3 மாசம் நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, என்ன தேடின்னு வருவார். அவர் பேசுறதுக்கே புரியறதுக்கே ரொம்ப கஷ்டம், உட்காந்து ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். அவர்கிட்ட பேச்சே இல்ல, அவர் பேச்சு திறமையா இல்ல. பாத்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப பேர கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்தாருன்னு நான் பாக்குறேன். ஒரு உதாரணமா சொல்றேன், பேச்சு திறமை இல்ல. வி டோன்ட் ஹாவ் டு பி எலோக்வென்ட், பெருசா பேச வேண்டியது இல்ல. அந்த எக்ஸ்கியூஸ நம்ம மனசுல இருந்து எடுத்துடணுங்க. பவுல் வந்து 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, நான் உங்ககிட்ட வரும்போது மனித திறமையிலயோ மனித ஞானத்திலோ பெரிய பேச்சுல வரல, நடுக்கத்தோடு பயத்தோடு வந்தேன், திகிலோடு பயந்த. ஏன்னா நான் பேசும்போது என்ன பேசணும் தெரியுமா, பெருசா பேச்சு பேசிட்டு போக கூடாது, கர்த்தருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமா அங்க தெரியணும், அதுதான் எனக்கு விருப்பமே தவிர பெருசா பேசிட்டேன்றது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்றார். பேச்சு திறமை இல்ல. அதுக்கப்புறம் 12 படிங்க,
ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
என்ன ஒரு ப்ராமிஸ், என்ன ஒரு பாக்கியம். நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்கட்டான், நீ பேசும்போது உன் வாயோடு நான் இருப்பேன். இந்த உலகத்துல எந்த பேச்சு ட்ரைனிங்கும் கொடுக்கவே முடியாது அந்த வல்லமை. உன் வாயோடு நான் இருந்து பேசுவேன், நீ என்ன பேசணும்னு வாய நான் நடத்துவேன். ஹோலி ஸ்பிரிட் தாங்க நமக்கு அதை செய்ய முடியும். புரியுதுங்களா, பெருசா போய் பேசிட்டு அதை இந்த கதையை இந்த கதையை இல்ல, ஹோலி ஸ்பிரிட் என் வாய் கூட பேசினாருன்னா அவன் வந்துருவான், அவன் மனசு தொட்டுடும். ஹோலி ஸ்பிரிட் பேசணும், என் வாயோடு கர்த்தர் இருக்கணும், அது பெரிய ஒரு பிளஸ்ஸிங். நம்ம அதை ஒரு எக்ஸ்கியூஸா செய்யக்கூடாதுங்க. மோசஸ் திறமையா பேசுறதுனால போய் அவங்களை மீட்டு கொண்டு வந்துட மாட்டார், கடவுள் நியமித்ததுனால தான். மோசஸ் ஒரு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. நம்ம இதை உணரணும். நம்ம ஒருவேளை கடவுள் நம்ம தலையில இது போட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் யோசிச்சு பாக்குறேன், நிறைய டைம்ல நமக்கு தடை தான், பேச முடியாது, என்னால பெருசா பேச முடியாதுன்றது பெரிய தடை. அதை எடுத்துடணும். நம்ம வாய்க்குள்ள கர்த்தர் இருந்தா போதும், அவர் பேச வச்சா போதும், ஹோலி ஸ்பிரிட் பேசணும். அப்ப நிச்சயமா கர்த்தர் அந்த மனசு ஆத்மாவை தொடுவார். புரியுதுங்களா, நம்ம என்னன்னா நம்ம சொந்தமா இண்டிபெண்டா செய்ய பாக்குறோம், அது வேலைக்கு ஆகாது. இண்டிபெண்டா பேசி இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறோம், அது வேலைக்கு ஆகாது. நம்ம எப்படிதான் செய்யணும், ஆண்டவரே என் வாய் நான் அவங்ககிட்ட பேசும்போது என் வாய் கூட நீ இரு, அதுதாங்க வேலை செய்யும். அவர்கிட்ட எவ்வளவு சார்ந்து இருக்கிற, அவர்கிட்ட எவ்வளவு உறவுல இருக்கிற, அப்பத்தான் அவர் பயன்படுத்த முடியும், அப்பத்தான் அவருக்கு மகிமை வரும். நீயா போய் பேசி திறமையில கொண்டு வந்துட்டேன்னு யாருக்கு மகிமை, வா எத்தனை பேரை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு. அது அவருக்கு விருப்பம் இல்லையே, அது அவருக்கு மகிமை தராதே. அவர் மேல சார்ந்து, ஏன் பேச்சு திறமை இல்ல திக்குவாய் மோசேவா அவர் செலக்ட் பண்றதுக்கே காரணம், அவருக்கு மகிமை வரணும். நல்லா போய் மோசே பேசிட்டாருன்னா அவர் மோசேக்கு தான் எல்லாரும் புகழ் பேசுவாங்க, என்ன பேசினாருன்னு. அப்படிப்பட்டவங்களை கடவுள் பயன்படுத்துறதே இல்லை, உங்களுக்கு தெரியுங்களா. நல்லா பேசுறவங்கள இந்த நம்ம நாட்டுல பிடிச்சிருக்கிற அந்த புல்பெட்டுக்கு வந்த சாபமே, போதகத்துக்கு வந்த சாபமே இதான். பேச்சாளிங்களாம் பிரசங்கம் ஆயிட்டாங்க, ஆனா கர்த்தர் அவங்க வாய் மூலமா பேசுறது இல்ல. பேச்சாளிங்க சும்மா பேச்சு, கர்த்தர வாய் மூலமா பேசணும், அதான் பெரிய ஆசீர்வாதங்க. புரியுதுங்களா உங்களுக்கு, அந்த பேச்சு திறமையில விஷயம் இல்ல. சரி 13வது வசனம் படிப்போம். சரி இதை உடைச்சிட்டாரு, இதை உடைச்ச உடனே மோசே என்ன சொல்ல முடியும், உன்னை இப்படி வச்சிருக்கிறதே நான் தான். என்ன பேச்சு அது, யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் வாய் திக்குவா என்ன, ஒருத்தன் அப்படியா இப்படியா, நான் ஏன் வச்சிருக்கேன், உன்னதான் நான் பயன்படுத்த போறேன். கடவுளாதாங்க நம்மளுக்கு சொல்றாரு. என்ன குறை உடம்புல கிடம்புல, எனக்கு உடம்பு சரியில்லை, அது இல்லை, இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்குலாம் சொல்லிட்டு இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்கியூஸ் அவர் எடுத்துக்கிறதே இல்லை. உன்னைதான் நான் பயன்படுத்தும், உன்னை இப்படி வச்சிருக்கிறதே நான் உன்னை பயன்படுத்துறதுக்கு தான். இஸ் கோயிங் டு யூஸ் அஸ். என்ன ஒரு இது பதில் அதுக்கு? சரி, மோசேக்கு வேற வழியே இல்லாம என்ன பண்றாரு பாப்போம் அடுத்தது.
அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சுத்தமா இருக்கிற யாரையாயிலும் அனுப்போம் என்றான்.
என்ன சொல்லிட்டாரு கடைசி வர? நோ எக்ஸ்கியூஸ், ஆல் எக்ஸ்கியூசஸ் ஓவர். இப்ப கடைசியில என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவரே ஆள உற்றும் சாமி, கொடுத்து கொடுத்து பாருங்களேன். அது உண்மையான காரணங்களே இல்ல. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நம்மள கடவுள் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளும் போதுதான் நமக்கு தெரியும், நமக்கு போறதுக்கு விருப்பாங்க. சும்மா நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துகிட்டு இருக்கோம். இவர்தான் வேற யாராவது அமைச்சிடும், உங்க யார் இஷ்டம் இருக்குதோ அமைச்சிடும், என்ன மாத்திரம் விட்டுடு. ஏன்னா ஒரு பயங்கரம், அதை யோசிச்சு பார்க்கணும். கடவுள் இவ்வளோ பேசி இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணி அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அடிமைத்தனத்தில், நீ போய் காப்பாத்து, நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு மூணு அடையாளங்களை கொடுத்துருக்கிறேன், யாரும் செய்யாத காரியங்களை நீ செய்ய முடியும், ஐ ப்ராமிஸ் யூ, ஐ அஷ்யூர் யூ, நான் இருக்கிறேன், உன் வாயோடு இருக்கிறேன், போ போன்னும் போது நான் போக மாட்டேன், வேற யாராவது அனுப்பிச்சுக்க, நான் போகவே மாட்டேன். என்ன ஒரு தைரியம், வேற யாராவது அனுப்பி என்னை தனியா விட்டுரு, ஆளை விடு சாமின்ற மாதிரி மோசே சொல்றத நம்ம பாக்குறோம். ரொம்ப பயங்கரங்க. நம்ம இப்படி இல்ல, நம்மள என்ன நான் இங்க பார்க்க முடியுது, உங்களை பார்க்க முடியுதா தெரியல, நான் படிக்கும் என்ன பாக்குறேன். எவ்வளவுதான் கடவுள் நம்மளுக்கு போ சொன்னாலும், எவ்வளவுதான் நம்ம எக்ஸ்கியூஸ உடைச்சாலும், எவ்வளவுதான் கடவுள் ப்ராமிஸ் பண்ணி நான் கூட இருக்கிற உன் ஆசீர்வதிப்பை நீ செய்யணும் இதுன்னு எவ்வளவுதான் சொன்னாலும், நம்ம மாத்திரம் அசையவே மாட்டோம். வேற யாராவது அமைச்சுக்க சாமி, என்ன ஆளை விட்டுரு. நம்மளுடைய பாஷை, நம்ம வாழ்க்கை நடத்தையின் பாஷையே இதுதான். என்னங்க பராமரிப்புல நமக்கு எத்தனை பேர் வராங்க அவிவிசுவாசிங்க நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும் வராங்க. நிச்சயமாக பரலோகம் நரகம்னு ஒண்ணு இருக்குதுன்னா உண்மையாவே நம்ம நம்புறோம்னா, அவங்களுக்கு ஒரு வார்த்தையும் நம்ம பேசாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? வேற யாராவது செய்யட்டும், நான் என்னத்துக்கு செய்யணும், வேற யாராவது பண்ணிக்கிட்டோம். அதான் நம்ம நினைக்கிறது, வேற யாராவது பண்ணிக்கிட்டோம். அது ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப மோசம். வேற யாராவது பண்ணிக்கிட்டோம். கடவுளுடைய பதில் என்ன? இயேசு சொல்றார், பரத்தோடு கண்களை திறந்து பார், அறுப்போ மிகுதியா இருக்கிறது, வேலையாட்களோ குறைவா இருக்கிறாங்கன்னா வேற யாராவது செய்யட்டும், வேற யாராவது செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். கடவுளுடைய பதில் என்ன அதுக்கு? எதை கேட்கலனாலும் நீங்க இதை ஒண்ணு கேட்டு போங்க. அதை கேட்ட உடனே எதை புரிஞ்சுக்கலன்னா இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி குணம், இந்த மாதிரி வாழ்க்கை, இந்த மாதிரி மனநிலைமை கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குறது. நான் வேற யாராவது செஞ்சுக்கிட்டோம், இவ்வளோ அஷூரன்ஸ், இவ்வளோ ப்ராமிசஸ், இவ்வளோ சத்தியங்களை கத்து கொடுத்த பிறகும் வேற யாராவது செய்யட்டோம் நம்ம உட்காந்துகிட்டு இருந்தோம்னா கர்த்தருக்கு என்ன உண்டாக்குது? கோபம் உண்டாக்குறது. இது கடவுளுடைய கோபம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருதுங்க. எத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம சொல்ல முடியாது. எத்தனை வருஷம் கனி இல்லாம, எத்தனை வருஷம் ஆசீர்வாதம் இல்லாம, எத்தனை வருஷம் கடவுளுடைய கோபத்தின் அடியில் நம்ம வாழ்ந்து வந்திருக்கிறோமோ நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு குணம், இந்த மாதிரி ஒரு எண்ணம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குறது. அதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையில என்னத்தை நம்ம அவாய்ட் பண்றோமோ இல்லையோ, என்னத்தை அவாய்ட் பண்ணும் தெரியுங்களா? கடவுளுடைய கோபத்தை வண்டி நம்ம வாழ்க்கையில வாங்கிக்க கூடாது. கடவுளுடைய கோபம் அது ரொம்ப பயங்கரம். என்ன சில சபைகளை கூட அவர் செதறடிக்கிறார், நம்மளையும் செதறடிக்கலாம். வேற யாராவது பண்ணிட்டோம் நம்ம உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம்னா அவருடைய கோபம் தான் இந்த சபைக்கு வரும் இல்லைங்களா? அவர் கோபம் தான் வரும், வேற யாராவது பண்ணிட்டோம். யோசிச்சு பார்க்கணும், கடவுளுடைய கோபம் எப்படிங்க தெரிஞ்சு மோசே கடவுளுக்கு கோபம் வந்துச்சுன்னு? அவர் எதன் மூலமா பேசுறாரு? ஒரு முச்சடியின் மூலமா பேசுறாரு. எப்படி தெரிஞ்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த முச்சடி ரொம்ப ஜோரா இறந்துச்சா என்னன்னு தெரியல. எப்படி தெரிஞ்சு அவர் கோபம் வந்துச்சுன்னு? பயங்கரமா எரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய பிரசன்னத்துல நின்னுகிட்டு நானே அயாம் த டைம் எல்லாம் பேசிட்டு அதெல்லாம் பேசின பிறகு அவருக்கு கோபம் அந்த இடத்துல வந்து அங்க நிக்க முடியுமா? மோச உடனே சாம்பலா இருப்பான் இல்லையா? கடவுளுடைய பிரசன்னத்துல நின்னுகிட்டு யோசிச்சு பார்க்கணும். நான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்கே கடவுளுக்கு கோபம் வந்துச்சுன்னா அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்திட்டு வர்றதுக்கே நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு எவ்வளவு பெருசுன்னு பாக்குறோம். அதை விட பெரிய அழைப்புன்னு பாக்குறோம். நம்ம வேற யாராவது செய்யட்டோம்னு விட்டோம்னா நம்ம மேல எவ்வளவு கோபம் வரலாம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதே நேரத்துல கடவுளுடைய பொறுமையை நம்ம இந்த நேரத்துல பாக்குறோங்க. அது தொடர்ந்து படிங்க. அவர் ஒரு ஹெல்ப் கொடுக்கிறார். கோபம் வந்துச்சு, கோபத்தோடு ஒரு உதவியை கொடுக்கிறார். சரி, ஒரு ஹெல்ப் கொடுக்கிறேன் அவனுக்கு. அந்த உதவி வந்து ஒரு இன்டைரக்ட் சாபம். இன்டைரக்ட் சாபம், என்னப்பா நீ பேச மாட்டியா, திக்குவாயன் சாக்கு சொல்றியா, சரி உனக்கு ஒரு ஹெல்ப் கொடுக்கறேன். என்ன தெரியுமா? ஆரோன், லேவியனாக ஆரோன், லேவியனாக ஆரோன். லேவியர் வந்து அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க தான் டீச்சர்ஸ், அவங்க தான் எஜுகேட்டர்ஸ், டீச்சர் மாதிரி அவங்களாம் ப்ரொஃபசர்ஸ் மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவன் நன்றாய் பேசுவான். எல்லாம் இஸ்ரேலுக்கு பேசுறவன் டீச் பண்றவன் பேச மாட்டானா? நல்லா அவனை நான் பயன்படுத்துறேன், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டான், அவனை நான் உனக்கு கொடுக்கறேன் படிங்க.
பதிலாக ஜனங்களோடு பேசுவான் இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாய் இருப்பான், நீ அவனுக்கு தேவனாய் இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்துக் கொண்டு போ.
சரி, அனுப்புறாரு. இதோட நம்ம அந்த வசனத்தை முடிப்போம். அனுப்புறாரு போப்பா அப்படின்னு. போய் அவர் சொல்ற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பார்க்கணும். அந்த ரெண்டு வசனங்கள் என்ன போட்டிருக்குன்னு, உனக்கு வாயாக அவன் இருப்பான், நீ அவனுடைய வாயில என்ன போடணும், வார்த்தைகளை போடு. உனக்கு அவன் நீ அவனுக்கு தேவனா இருப்பாய். ஏன் அதெல்லாம் சொல்றாரு தெரியுங்களா? பைபிள் இங்கிலீஷ்ல தி இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ் வாங்க. வேத பைபிள் இப்படித்தாங்க எழுதப்பட்டுச்சு. கடவுள் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தை தாங்க ஒவ்வொன்றும் வார்த்தை பைபிள் எழுதப்பட்டுச்சு. ஏன் அதை சொல்லணும்? நீ அவனுக்கு சொல்லு, நீ அவனுக்கு கடவுளா இருப்பானா? மோசே பேசுறது வந்து கடவுள் பேசுற மாதிரி. ஏன்னா தீர்க்கதரிசியா யாரை தேர்ந்தெடுத்திருக்காரு? ஆரோனை தேர்ந்தெடுக்கல, மோசேவை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ மோசே பேசுனா என்ன அர்த்தம்? கடவுள் பேசின மாதிரி. அதே தான் எக்ஸாக்டா ஆரோன் பேசணும். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. அதுக்கு தாங்க அந்த ரெண்டு வசனங்கள் தான் சொல்லுது. பைபிள் அப்படித்தாங்க எழுதப்பட்டது. ஏன்னா மோசே மூலமா அவர் பேச போறாரு. மோசே பேசுறது கடவுள் பேசுற மாதிரி. அந்த வார்த்தை தான் அவன் வாயில போடு. ஒவ்வொரு வார்த்தையும் வாயில போடு. அவன் உனக்கு கடவுள், நீ அவனுக்கு கடவுள் மாதிரி இருப்பானா? இஸ் காட். மோசேவுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. நான் உங்ககிட்ட பேச போறேன், அந்த வார்த்தையை நீ அவங்களுக்கு பேசுன்றது. அதான் இந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர் இந்த ரெண்டு வசனங்கள்லயும் வருது பாருங்கள. கடவுளுடைய வேலை எவ்வளவு முக்கியம் நம்ம பாக்குறோங்க. அதுக்கு வந்து சாக்கு போக்கு சொல்றது கடவுளுக்கு கோபம் உண்டாக்குறது. அதனோட முக்கியத்துவம் அதை நம்ம கீழ்படியாம போனோம்னா அதனோட விளைவுகள் என்ன ஏற்படும் அப்படின்றதுக்காண்டி நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கோபம் படுறது ரொம்ப நியாயம். அதை நம்ம கீழ்படியாம போனோம்னா என்னன்னா நடக்கும்? அது ரொம்ப நியாயங்க. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, மோசே கொடுத்த வேலை என்ன? நீ போய் அந்த எகிப்து ஜனங்களை கூட்டு வா. எத்தனை கோடி ஜனங்க அவங்களெல்லாம் கூட்டு வந்து, அடிமைத்தனத்துல இருந்து கூட்டு வந்து இந்த கானான் தேசத்துக்கு அவங்கள நுழைய வைத்து அதன் மூலமா, அந்த ஜனங்கள் மூலமா தான் மேசியா வரப்போறாரு, உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது. எவ்வளவு காரியம் அடங்கி இருக்கு நீ செய்ய வேண்டியது. ஆனா நான் போக மாட்டேன், வேற யாராவது அனுப்புனா அது பெரிய காரியம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். நமக்கு கடவுள் கொடுத்த வேலைகளையும் பெரிய விளைவுகள் இருக்குங்க. நம்ம சந்ததியில மாத்திரம் இல்ல, வரப்போற சந்ததியில பெரிய விளைவுகள் இருக்கு. அதை நான் செய்ய மாட்டேன், வேற யாருக்காவது கொடுன்னு நம்ம சொல்லும் போது அது கடவுளுக்கு கோபம் உண்டாக்குறது. இந்த கோபம் உனக்கு ஏன் ஆயுசை கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற மாதிரி கோபம் உண்டாக்குறது. ஏன் இதுக்காகத்தான் நான் உன் வச்சிருக்கிறேன் உலகத்துலன்ற மாதிரி. அந்த ஆரோனுடைய ஹெல்ப்பை கொடுக்கிறார், மனுஷனுடைய ஹெல்ப்பை அவனுக்கு கொடுக்கிறார். அது தேவையே இல்லை. ஆரோனுடைய ஹெல்ப் அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா கடவுள் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மோசே மிஸ் பண்ணிட்டார் தெரியுங்களா? கடவுள் கோபப்பட்டார்னா பெரிய போச்சுன்னு அர்த்தங்க, பெரியதை இழந்தோன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோவப்படுறாரு, என்னத்தை இழந்தாரு தெரியுங்களா? கானாந்தேசத்தையே பார்க்காம போனார் மோசே, கடவுள் கோவப்பட்டதுனால. இப்போ கோவப்பட்டதுனால என்ன இழந்தாரு தெரியுமா? ஆரோன ஒரு சாபமாவே கொடுத்தாரு அவருக்கு. ஏன்னா ஆரோனால பெரிய பிரச்சனைகள் மோசேக்கு வரப்போது. அவர் ஒருத்தரே தலைவராக இருந்தா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டார். அவங்க எல்லாம் அந்த விக்கிர ஆராதனை பண்றதுக்கு யார் நடத்தினது? ஆரோன் தான் கட்டி கொடுத்தாரு அந்த இது. ஏன் இவரும் லீடரை பண்ணிட்டாரு, லீடரை இவர் பேச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரோன் இல்லாம இருந்தா அதெல்லாம் மோசேக்கு தலைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தடைக்கு மேல தடை. அவர் வேலையில வந்ததே ஆரோன்னால. அவர் ஒழுங்கா அவரே போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? பாருங்களா, அந்த சாபமும் அதுலயே வருது கூட. அதனாலதான் ஒரு ரிசல்ட்டாவே கொடுத்துருக்கலாம். நம்மளும் ஒருத்தர் சொன்னாருங்க, ஒரு பெரிய மனிதன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த வேலைய செய்யாத வரகு போற விளைவு வந்து ரொம்ப பெருசு. கடவுள் நமக்கு கொடுத்த வேலைய வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. அவரு சொல்ற மாதிரி போய் செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா அதை செய்யாம போற விளைவுகள் ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னார். கடவுள் கீழ்ப்படிந்து அவரு என்ன சொல்றாரோ அதை செய்யறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தான் அதான் கேட்டுக்கணும். இவ்வளவு இந்த மோசேவுடைய சாக்கு போக்கு முடிச்சிட போறோம் இந்த வார்த்தையோடு. இதெல்லாம் கேட்டிருக்கோம், நம்ம மனசுலயே இதெல்லாம் இருந்திருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்? அதே மாதிரி எக்ஸ்கியூசஸோடு நம்ம கண்டினியூ பண்ண போறோமா, இல்ல கடவுள் கீழ்ப்படிய போறோமா, இல்ல வேற ஆண்டவரே வேற யாராவது யூஸ் பண்ணு நம்ம சொல்ல போறோமா? இன்னும் அடுத்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மோசே போறாரு எகிப்துக்கு, போய் கடவுள் கீழ்படுகிறாரு. பலவீனத்துலதான் போறாரு, கடவுள் கீழ்படுகிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த கோடிக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை ஆக்கி கானான் தேசம் போய் சேர போறாங்க. எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க இந்த உலகத்தை அந்த மோசே கொடுக்கிற மரியாதை இஸ்ரவேல் ஜனங்க வேற யாருக்குமே கொடுக்கறது இல்ல. அப்ப ஏற்பட்ட மனிதன் அவர் மாறி இன்னைக்கு கூட நம்ம பெருசா அவரை மதிச்சு பெருசா புகழ்றோம். மோசேக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத வாயச கடக்கிறத தூக்கி போட்டு கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்றாரோ அவர் மேல சார்ந்து சில செய்ய ஆரம்பிச்சோம்னா எத்தனை வாழ்க்கைகளை தொட்டு மாத்த முடியும் நம்மனால. நம்ம ஆயுசு முடிஞ்சதுக்குள்ள எத்தனை வாழ்க்கைகளை கிறிஸ்து கிட்ட கொண்டு வந்திருக்க முடியும் நம்மனால. அந்த மாதிரி ஆயுசு சாக்கு போக்களை சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. எத்தனை பேரை கொண்டு வர முடியும்? அவங்கள அந்த பயங்கரமான எகிப்து அடிமை பாவ உலக அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிற விடுதலை செய்து உண்மையான கானான் தேசம் சேர்க்கும் போது எவ்வளவு பெரிய நித்திய ரிவார்டு நமக்கு இருக்க முடியும்? அது நம்மளுக்கு வேணாம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். நித்திய ரிவார்டு நமக்கு இருக்கிறது. நம்ம ஊர்ல எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம்னா தெரியல, கள்ள போதகத்துல மாட்டியிருக்காங்க, கள்ள போதகத்துக்கே போய்கிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படுற இயேசுவை பத்தி தெரியல, பாவ மன்னிப்பு அவருக்கு இருக்குன்னு தெரியல. உண்மையான சுவிசேஷமே போதிக்கப்படாத ஒரு நிலையில மூட நம்பிக்கை, பொய் நம்பிக்கை எல்லாத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த சபையிலும் எவ்வளவு வேலை நமக்கு இருக்கிறது, எவ்வளவு ஊழியம் சபைக்குள்ளயும் இருக்கிறது, வெளியவும் இருக்கிறது. நம்ம என்ன செய்ய போறோங்க? அந்த ஐசாயால கேட்ட மாதிரி, பிசாசின் ராஜ்யங்களை ஜெயித்து போட எவனை அனுப்புவேன், எவனை அனுப்புவேன் அப்படின்னு கடவுள் இன்னமும் கேட்கிறார். இது பிசாசன் ராஜ்யம், இங்க நான் ஊழியம் செய்யறதுக்கு என்னுடைய கருவியாக எவன் வரப்போறான்? எல்லாரும் சொல்ல முடியுமா? என்னை அனுப்புமேன், என்னை அனுப்புமேன், என்னை அனுப்புமேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா நம்மளும் எத்தனையோ பேருக்கு நம்ம மாறலாங்க, நம்ம மாறலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கடவுள் நம்ம தான் செய்யணும்னு நியமிச்சிருந்தார்னா, ஒருவேளை நம்ம இல்ல இல்ல இல்லன்ற மாதிரி இருந்தோம்னா கடவுள் வேற யாரையோ பயன்படுத்தி செஞ்சிருவார், அவர் திட்டம் நிறைவேறும். ஆனா அவர் கோபம் தான் நம்ம மேல வரும். ஆனா ஒருவேளை நம்ம தான் செய்யணும்னு நியமிச்சிருந்தார்னா நம்மளை எப்படியாவது செய்ய வைப்பார். ஆனா நம்ம சாட்டை அடி சிக்ஷை வாங்கிட்டு போய் செய்யறத விட அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் செய்யறது நல்லது இல்லைங்களா? மோசே மாதிரி அந்த மாதிரி ஆர்வனோடு போய் கஷ்டப்பட்டு செய்யறத விட அவருடைய ஆசீர்வாதத்தோடு கீழ்ப்படிந்து சாக்கு போக சொல்லிட்டு இருக்காம சிக்ஷைகள்லாம் அனுபவிச்சுட்டு போவாம, என்னுடைய கடமை இது நான் செய்வேன், இதுக்காகத்தான் நான் வாழ்வேன்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளாலே வாழ முடியும். தேவன் தான் நம்மளுக்கு அந்த கிருபை செய்து நம்மளை அப்படி மாத்துட்டோம். ஜெபம் செய்யணும்.